மனிதனை அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உயர் வள்ளுவம் தொடர் வகுப்பு பாகம் 20.
எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் பற்றி பணிகின்றேன். இவ்வளவுதான் நான் செய்தி சொன்னாலும் அவர்கள் ஒழுங்கு செய்தாலும் கேட்கிற நீங்கள் இவ்வளவு பேர் கூடியிருக்கிறபடியால் தான் இந்த வகுப்புக்கு பெருமை வருகிறது. ஆகவே இந்த வகுப்பினுடைய பெருமையின் மூலகர்த்தாக்களாகிய உங்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்கள். 10 மாதத்திலே பிரசவம் நிகழ்வதாக சொல்லியிருக்கிறார். என்னை பார்த்தால் ஒரு கர்ப்பவதி போல தோன்றுவதாலோ என்னவோ அப்படி சொல்லுகிற எண்ணம் அவருக்கு வந்தது. சாதாரண பிரசவத்துக்கும் கல்வி பிரசவத்துக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது. சாதாரண பிரசவம் வேதனைப்பட்டு ஒரு குழந்தையை பெற வேண்டும். அறிவு பிரசவத்திலே வேதனை இல்லை, இன்பந்தான். அதனால்தான் வள்ளுவரே சொன்னார், தான் இன்புறுவது உலகின்புறக் கண்டு காமொருவர் கற்றறிந்தார் என்றார். நீங்க அதை எப்படி நினைக்கிறீர்களோ தெரியவில்லை. இப்போ திருக்குறளை சொல்வதிலே எனக்கு முதல் சந்தோஷம் வருகிறது. அது உங்களுக்கு புரியுமோ என்னமோ தெரியவில்லை. எனக்கு சந்தோஷம் வருகிறது. நான் சந்தோஷப்படுகிற ஒரு விஷயத்தை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள். உலகத்திலே வேறு எந்த விஷயத்திலும் இது நிகழாது என்று நினைக்கிறேன். என்னுடைய மகிழ்ச்சி உங்களுடைய மகிழ்ச்சியாவதென்பது ஒரு பெரிய இறைக்கருணை. திருக்குறளை சொல்லுகிற ஒவ்வொரு தரமும் எனக்குள்ளே நான் மகிழ்ச்சி படுகிறேன். புதிது புதிதாக எனக்கு எண்ணங்கள் பிறக்கிறது. நான் வீட்டிலே இருந்தால் இந்த எண்ணங்கள் பிறக்கப் போவதில்லை. ஆகவே கடவுள் அருள் செய்கிறான். அதனால்தான் திருவள்ளுவர் ஒரு தொடர் பாவிப்பார், ஈத்துவக்கும் இன்பம் என்பார். மற்றவர்களுக்கு கொடுத்து நான் இன்பப்படுவது, அது கடவுள் செய்கிற கருணை. அந்த கருணை பயன் தொடர்ந்து விளைய வேண்டும் என்று நானும் பிரார்த்திக்கிறேன், நீங்களும் பிரார்த்தியுங்கள். இது மனித கெட்டித்தனத்தால் நடக்கிற ஒரு வகுப்பல்ல, இறையருள் கூடி நடக்கிற ஒரு வகுப்பு. இங்கே நான் என்ற உணர்வு யாருக்கும் வராமல் இருந்துவிட்டால் இந்த வகுப்பு தொடர்ந்து நடக்கும். அந்த எண்ணம் வந்துவிட்டால் தடைகள் வரத் தொடங்கிவிடும். இங்கே ஒரு கோயில் கட்டுகிற வாய்ப்பு கிடைத்த பொழுது நான் பெற்ற அனுபவம் இது. நான் கட்டுகிறேன் என்று நினைத்தால் அடுத்த நாள் ஏதோ ஒரு பெரிய தடை வந்து முன்னாலே நிற்கும். நான் இதற்கு ஒரு கருவி என்று எல்லாரும் நினைத்து விட்டோமானால் அதனுடைய பயனை அவர் பார்த்து கொள்ளுவார். ஆகவே அந்த பயனை அவரிடம் விடுவோம் என்பதை மட்டும் சொல்லி இன்றைக்கு நாங்கள் போக வேண்டிய இடத்துக்குள்ளே போகத் தொடங்குவோம். பாயிரவியல் முடிந்தது. அதற்கு பிறகு இல்லறவியலை தொடங்குகிறார். நான் நேற்று சொன்னது போல தமிழர்களுக்கு அறம் 2 தான். ஒன்று இல்லறம், அடுத்தது துறவறம். இல்லறம் என்ற ஒன்று எங்கே தொடங்கி எங்கே முடிகிறது என்பதை குழப்பமில்லாமல் வகுத்து தந்த வேலை திருவள்ளுவருடைய வேலை. ஏனென்றால் உலகம் கருத்து பொருளாலும் காட்சி பொருளாலும் நிறைந்து கிடக்கிறது. கருத்து பொருள் என்பது சிந்தனைக்கு மட்டும் அகப்படுவது, காட்சி பொருள் என்பது பொறிகளுக்கு அகப்படுவது. இத்தனை காட்சி பொருளிலே இருந்து குறித்த ஒரு பொருளை காண்பது போல இத்தனை கருத்து பொருள்களுக்குள்ளே குறித்த கருத்து பொருள்களை தேர்ந்தெடுத்து வரிசைப்படுத்தி இவ்வளவுந்தான் இல்லறம் என்று சொன்ன பெருமை திருவள்ளுவருடைய வேறு எவரும் செய்யாத தனிப்பெருமை. அந்த இல்லறவியலை எங்கிருந்து தொடங்க வேண்டும், எந்தெந்த படிகளை தாண்ட வேண்டும், எங்கு போய் முடிக்க வேண்டும், தொடங்குகிற நிலை என்ன, முடிக்கிற பொழுது ஏற்படுகிற மாற்றம் என்ன என்பதையெல்லாம் மிக அழகாக வள்ளுவர் சொல்லுகிறார். அதே போல துறவரத்துக்கான நிபந்தனைகளையும், எங்கே தொடங்குகிறது துறவரம், அது எப்படி எப்படி வளர வேண்டும், முடிகிற நிலை என்ன என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய தமிழை மட்டுமல்ல ஆத்மீகம் முழுவதையும் திருவள்ளுவர் சொல்லிவிடுகிறார். நேற்று ஒருவர் கேள்வி கேட்ட ஞாபகம், இந்த தத்துவம் சார்ந்த விஷயங்கள், அது துறவரவியலினுடைய கடைசி 4 அதிகாரத்துக்கு போகிற பொழுது பிரமிப்பு ஏற்படும். நான் என்னை கேட்டால் சொல்லுவேன், திருக்குறள் என்பது அறநூல். அப்போ பொருள் பாடியிருக்கிறாரே, இன்பம் பாடியிருக்கிறாரே, அதை எப்படி அறநூல் என்று சொல்வது? இன்னும் சொல்லப்போனால் அறத்துப்பாலிலே வருகிற அதிகாரங்களை விட பொருட்பாலிலே வருகிற அதிகாரங்கள் அதிகம். ஆகவே அளவு வைத்து சொல்ல வேண்டுமானால் திருக்குறளை பொருள் நூல் என்றுதான் சொல்ல வேண்டும், பொருள்நூல் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் ஏன் திருக்குறளை யாரும் பொருள் நூல் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டதும் இல்லை, சொன்னதும் இல்லை ஒருவரும். அது அறத்து நூல், அறநூல் என்றுதான் சொல்கிறோம். ஏனென்றால் திருவள்ளுவருடைய நோக்கம் அறம் சொல்வதுதான். முதல் அறத்துப்பாலினுடைய அறம் சொல்லுகிறார், பிறகு பொருள் அறம் சொல்லுகிறார், இன்ப அறம் சொல்லுகிறார். பொருளும் இன்பமும் அறத்துக்கு துணை செய்வதற்காக வந்தவை. இதெல்லாம் நான் இடையிடையே இப்படி என் இஷ்டத்துக்கு சொல்வேன், நீங்கள் கேட்க விதிப்பட்டவர்கள் கேளுங்கள். ஏன் பொருள் வந்ததென்றால், அறம் அறம் என்கின்றது ரெண்டு பெரும் கூறு என்று சொன்னேன், ஒன்று இல்லறம், துறவறம். அப்போ இல்லறம் நடத்துவதானால் பொருள் வேண்டும். ஒருவன் மனைவி, குழந்தை, உறவு என்று சேர்ந்து வாழ்வதானால் பொருள் இல்லாமல் வாழ முடியாது. ஆகவே பொருள் அவசியம், இல்லறம் நடத்துவதற்கு பொருள் அவசியம். அதனாலே தான் அறத்துப்பால் முடிந்தவுடனே பொருட்பால் வைத்து பொருளினுடைய விளக்கத்தை திருவள்ளுவர் சொல்லுகிறார். மற்றும்படி பொருள் சொல்வது அவர் நோக்கமல்ல, அறத்துக்கு துணையாக இருக்கிற பொருளையும் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லியிருக்கிறாரே தவிர பொருள் சொல்லுகிற நோக்கம் அவருக்கு இல்லை. அறத்தினுடைய துணை கருவியை சொல்ல வேண்டும் என்று சொன்னார். அதுபோல வாழ்க்கை இல்லறம் நடக்க வேண்டுமானால் அதிலே ஒரு சலிப்பு வராமல் இருக்க இறைவன் இயல்பாக ஆண் பெண்ணுக்கு இடையிலான ஒரு இன்ப நாட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறான். அந்த இன்ப நாட்டம் என்பது இல்லறத்தினுடைய வேர். அது இன்றைக்கு நவீனவியலாளரும் சொல்லுகிறார்கள். அப்படியானால் அந்த இன்ப நெறி எப்படி இருந்தால் இல்லறம் சுரக்கும் என்பதற்காக இன்பத்தையும் சொன்னார். ஆகவே பொருளும் இன்பமும் சொல்லப்பட்டது அறத்துக்காகவே அன்றி அவையவைக்காக அல்ல என்பதை தெரிந்து கொண்டால் திருக்குறள் என்ன என்ற கேள்விக்கு என்ன பதில் வரும்? அறத்துப்பால் தான் திருக்குறள் என்று பதில் வரும். இது முதல் நிலை பதில். பிறகு இரண்டாவது ஒரு கேள்வி பிறக்கிறது. அறத்துப்பால் தான் திருக்குறள் என்றால் அறத்துப்பால் பல பிரிவுகளாக இருக்கின்றனவே, எது என்று கேட்டால் தொடக்கத்திலே இருப்பது இல்லறவியல். இந்த இல்லறவியலை ஏன் சொல்லுகிறார் என்றால், இல்லறத்திலே முதிர்ச்சி பெற்றால்தான் துறவரத்துக்குள்ளே நுழையலாம். குறிப்பிட்ட வகுப்பு சித்தி அடைந்தால்தான் அடுத்த வகுப்புக்குள்ளே நுழையலாம் என்று வருகிறது அல்லவா? இப்ப பல்கலைக்கழகம் போக வேண்டுமானால் இந்த வகுப்பு சித்தி அடைய வேண்டும். அதுபோல இல்லறத்திலே சித்தி அடைந்தால்தான் துறவரத்துக்குள்ளே நுழையலாம். ஆகவே இல்லறம் எதற்காக என்று கேட்டால் துறவரத்துக்காக. நான் சொல்லுகிற அந்த ஒழுங்கை புரிந்து கொள்ளுங்கள். அறம்பொருள் இன்பம் வீட்டிலே இன்பமும் பொருளும் இன்பமும் அறத்துக்காக. அறம் இல்லறம் துறவரம் என்று பிரிகிறது, அதிலே இல்லறம் துறவரத்துக்காக. ஆகவே திருக்குறள் படிக்க விரும்புகிறவர்கள், ஆழமாக படிக்க விரும்புகிறவர்கள் பொருள் இன்பம் கூட படிக்க தேவையில்லை, அறம் படித்து விட்டால் போதும். இன்னும் கொஞ்சம் சுருக்க முடியாதா? நமக்கு எதையும் இந்த மிச்சம் பிடிக்கிற குணம் உள்ளவர்கள். ஒருவன் போய் வெளிநாட்டிலே கார் வாங்க போனானான். அவன் ரொம்ப கருமித்தனம் உள்ளவன். ரொம்ப குறைஞ்ச பெட்ரோலே அதிக தூரம் ஓடுற கார் வாங்க வேணும் என்பது அவனுக்கு விருப்பம். அப்போ என்ன செய்தான்? நேராக கார் கம்பெனிக்கே போய்விட்டான். அது நமக்கு வழக்கம் இல்லவா? அந்த ஊரில் போய் அது வாங்க வேணும் என்று விருப்பம் போல இவன் நேராக அந்த கம்பெனிக்கே போய்விட்டான். போய் அவர்களிடம் அவர்கள் வரவேற்று என்ன கார் வேணும் என்று கேட்ட, ரொம்ப குறைவான பெட்ரோலில் அதிக தூரம் ஓடுற கார் வேணும் இவன் கேட்டான் நிபந்தனை. அவன் கூட்டிட்டு போய் காட்டினான், இது எப்படி ஓடும் என்றால் இது ஒரு லிட்டர் பெட்ரோலில் 50 மைல் ஓடும், சும்மா எனக்கு தெரிஞ்சது சொல்லுகிறேன், ஓடும் என்றான். இவன் பார்த்து நல்ல கார் தான், இதை விட குறைவாக ஓடுறது இல்லையா என்று கேட்டான். ஒரு பக்கம் கூட்டி கொண்டு போனான். கூட்டி கொண்டு போய் இது 1.5 லிட்டர் பெட்ரோலே 50 மைல் ஓடும், அதை சுற்றி பார்த்து நல்லா தான் இருக்குது, இதை விட குறைவாக ஓடாதான்னு கேட்டான். அந்த பக்கம் கூட்டி கொண்டு போய் காட்டினான், இது அதை விட 1.25 லிட்டர் பெட்ரோலே 50 மைல் ஓடும். இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் குறைவாக ஓடுற கார் இல்லையா என்று கேட்டான். அவனுக்கு ரொம்ப சகிக்கவில்லை, இன்னும் ஒரே ஒரு கார் காட்டுவேன், அதுக்கு பிறகு நீ கேள்வி கேட்கப்படாது என்று கூட்டி கொண்டு போய் இன்னொரு காரை காட்டினான். இது எப்படி என்று இவன் கேட்டான். அவன் சொன்னான், ஒரு ஸ்பூன் பெட்ரோல் விட்டால் இது 50 மைல் ஓடும் என்றான். ஒரு ஸ்பூன் பெட்ரோல் விட்டால் 50 மைல் ஓடும். இவன் சுற்றி பார்த்து ஒரு மாதிரி தயங்கினான். இனி கேள்வி கேட்கப்படாது என்று சொல்லியிருக்கிறேன் என்றான். நான் கேள்வி ஒன்றும் கேட்கல, ஒரு சின்ன சந்தேகம் கேட்க வேண்டியிருக்கிறது என்றான். என்ன சந்தேகம் என்றான் இவன். ஒரு ஸ்பூன் பெட்ரோலே 50 மைல் ஓடும் என்று இருக்கிறே, அது டீஸ்பூனா டேபிள் ஸ்பூனா என்று கேட்டான். இதுபோல படிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். இந்த கல்வி அறிவு சோம்பல் உள்ளவர்கள், திருவள்ளுவர் ஒரு சின்ன புத்தகம் எழுதி கொடுத்துட்டார், 1330 குறள், இவ்வளவும் படிக்க வேண்டுமா என்றால் என்ன சொல்வது, இன்பத்து பால விட்டுடு. அப்ப மிச்சம் எல்லாம் படிக்க வேணுமா, பொருட்பால விட்டுடு. ஏன்னா திருவள்ளுவர் அறந்தான் முக்கியம். அப்ப அறத்து பாடல இவ்வளவும் படிக்க வேண்டுமா, இல்லை, இல்லறவியல் கூட வேண்டாம். ஏனென்றால் இல்லறவியல் துறவரவியலுக்காக. அப்ப துறவரவியல் மட்டும் படித்தா போதும் என்றவன் கேட்டான், அதுவும் முழுசா படிக்க வேணுமா என்று கேட்டான். பரிமளரகர் என்ன பண்ணுகிறார் என்றால், துறவரவியலை 2 பெரும் பகுதிகளாக பிரிக்கிறார். விரதம் ஞானம் என்று 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறார். இப்ப எல்லாம் நீங்க அதை கவலைப்படாதீங்க, நாங்கள் அதை படிக்கிற பொழுது பார்த்துக்கொள்வோம். அப்ப துறவரவியல் முழுசா படிக்கணுமா என்று கேட்டோடனே, விரதம் எதற்காக என்றால் ஞானம் உதிப்பதற்காக விரதம். ஆகவே நீ விரதத்தை விட்டுடு, அதுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட அதிகாரம் வரும். அப்ப என்ன படிக்க வேண்டும், ஞானம் மட்டும் படிச்சா, ஞானத்துல எத்தனை அதிகாரம் என்று இவன் கேட்டான். 4 அதிகாரம். அந்த 4 அதிகாரம் படிச்சுட்டு விளங்கிட்டால் திருக்குறள் படித்ததனுடைய பயன் கிடைத்துவிடும். அப்ப இன்னைக்கே அதை சொல்லுங்களேன் சார் என்று நீங்க கேட்பது, அந்த 4 அதிகாரம் படிப்பதற்கு இந்த 3 அதிகாரங்கள் படிக்கிற அறிவு தேவை, முன்னறிவு தேவை. அதுக்காகத்தான் இங்கிருந்து திருவள்ளுவர் தொடங்குகிறார். இல்லறம் என்பது எங்கே கொண்டு போய் முடிக்க வேண்டும் என்றால், அன்பு அருளாக மாறுகிற இடத்திலே இல்லறம் முடியும். துறவரவியல்லே இன்னும் தெளிவா சொல்லுகிறேன், இல்லறத்தினுடைய அடிப்படை குணம் அன்பு, துறவரத்தினுடைய அடிப்படை பண்பு அருள். இதுதான் ரெண்டுக்கும் வித்தியாசம். அன்பில்லாதவன் இல்வாழ்வான் ஆக மாட்டான், அருள் இல்லாதவன் துறவி ஆக மாட்டான். இப்போ இதுவரை நாங்கள் படித்தது இல்லறத்துக்கான ஒழுக்க நெறி, அதைத்தான் முதல் அதிகாரத்திலே சொல்லுகிறார். இன்னென்ன கடமைகளை அவன் செய்ய வேண்டும் என்றெல்லாம் விவரம் சொன்னார். அதற்கு பிறகு அந்த கடமைகளை செய்வதற்கு நல்ல வாழ்க்கை துணை வேண்டும் என்றார். பிறகு அந்த வாழ்க்கை துணையோடு சேர்ந்து பெறுவதாகிய குழந்தை பேரை பற்றி இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறார். புதல்வரை பெறுதல் என்று அந்த அதிகாரம். இப்போ அப்ப மனைவி எதற்கு என்றால், அறம் செய்வதற்கா என்று கேட்டால் அது கூட இல்லை. அறம் செய்வது ஒரு பகுதி, அறம் செய்வதற்கு அவள் துணை இல்லாமல் அறம் செய்ய முடியாது, இது ஒரு பகுதி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், அறம் செய்கிற நேரத்திலேயே அன்பு செய்யவும் பயிற்சி பெற வேண்டும். அது பல பேர், சில பேர் ரொம்ப அறம் செய்கிறவர்களாக இருப்பார்கள், அன்பு இருக்காது. அன்பில்லாத பட்சத்திலே அறம் இருந்தாலும் பிரயோசனம் இல்லை. நான் முந்தையே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், கல்வி அறிவு ஒழுக்கம் அன்பு இதுதான் வரிசை. கல்வி அறிவாக வேண்டும், அறிவம் அறிவு ஒழுக்கமாக வேண்டும், ஒழுக்கம் அன்பாக வேண்டும். பெரிய ஆபத்து எங்கே இருக்கிறது என்றால், ஒழுக்கம் அதிகரிக்க அதிகரிக்க சில பேரிடம் ஒரு முரட்டுத்தனம் வந்து விடுகிறது. நான் ரொம்ப சுத்தம், ரொம்ப ஆசாரம், அதை தொடாதே, இதை தொடாதே, இதை தொடாதே என்று மற்றவற்றை விலத்துவதையே நாங்கள் ஆசாரமாக கருதுகிற ஒரு பண்பாடு வந்துவிடும். அதனால் தான் சொன்னார்கள், ஆசாரம் தேவை, அது அன்பிலே வந்து முடிக்க வேண்டும். சில பேருடைய ஆசாரம் என்ன இருக்கும் என்றால், உன்னை போல நான் இல்லை, நான் உயர்ந்தவன் என்பதை சொல்வதற்காகவே ஆசாரம் காட்டுவார்கள். நான் உன்னை நீ நான் ஒன்று நினைக்காதே, நான் காலையில் இது பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன், அந்த ஜபம் பண்றேன், இந்த ஜபம் பண்றேன், ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நீ சரியான முறையிலே பண்ணி இருந்தால் அவன் மேலே அன்பு பிறக்க வேண்டும். இது பெரிய பெரிய ஞானிகளுக்கும் இந்த சிக்கல் வந்திருக்கிறது. ஆகவே அன்பு தோற்றத்துக்கு தனியே இல்லறத்துக்கு துணை செய்வதற்கு மட்டுமல்ல, அன்பு பயிற்சிக்கு ஒரு பெண் இல்லாமல் அன்பு பயிற்சி செய்ய முடியாது. அதனாலே தான் வாழ்க்கை துணை என்று அவளுக்கு பெயர் வைத்தார். நீ என்ன கல்யாணம் கட்டி குடும்ப பிள்ளைகள் பெற்று பொருள் தேடி வீடு வேண்டி கார் வேண்டி இருந்தாலும் உன்னிலே அன்பு விருத்தியாவதற்கு பெண் தான் துணை செய்வாள். அவள் வந்த பிறகுதான் உனக்கு அன்பு உன்னிலே விருத்தியாகும். ஆகவே அந்த அன்பு விருத்தி பெண்ணிலே ஆரம்பிக்கிறது. பிறகு அதிலே கூட ஒரு நான் நேற்று சொன்னேனே, ஒரு தன்னல தேவை இருக்கிறதாலே வருகிற அன்பு, பிறகு அந்த தேவையை கடந்த அன்பு குழந்தையிலே உருவாகிறது. எந்த தேவையும் இல்லை குழந்தை, அதே எனக்கு பிறந்த குழந்தை என்று அந்த ஒரு உணர்ச்சி திருமணமான காலத்திலே மனைவி மேலே இருக்கிற காமம் என்பது மிகுந்த காமமாகத்தான் இருக்கும். நீங்கள் எல்லாம் வளர்ந்தவர்கள் என்றபடியால் இதை பேசுவதில் எனக்கு சங்கடம் இல்லை, நீங்கள் சங்கடப்படாமல் இருந்தால் சரி. ஆனால் குழந்தை வந்துவிட்டால் காமம் கூட அடங்கிவிடும். குழந்தைக்கு மேலே இருக்கிற அன்புக்கு முன்னாலே காமம் இரண்டாம் பட்சமாக மாறிவிடும். அது ஒரு பெரிய ஆச்சரியம். ஒரு பிள்ளைக்கு காய்ச்சல் இருக்கிறது என்று வையுங்கள், ஜுரம் இருக்கிறது என்றால் ஒரு ஆடவன் காம உணர்ச்சியே கொள்ள மாட்டான், பெண்ணும் தான். அப்ப பாருங்கள், நம் தேவை நம்முடைய உடம்பினுடைய தேவையையும் கடந்து அன்பு செய்கிற பயிற்சியை குழந்தை உருவாக்குகிறது. அதனாலே தான் மனைவிக்கு மேலே கொண்டு வந்து குழந்தையை வைக்கிறார். இப்போ மனைவி குழந்தை இந்த ரெண்டும் வந்தவுடனே அன்பு பயிற்சி உருவாகிவிடும் என்றதை சொல்வதற்காக இதற்கு அடுத்த அதிகாரம் அன்புடைமை. நான் நினைக்கிறதுண்டு, இந்த ஆள் இதை எப்படி இப்படி செட் பண்ணி வச்சார், இதுக்காகவே ஒரு 10 டாக்டரேட் கொடுக்கலாம். இப்ப கொடுக்கிற மாதிரி கொடுக்கிறதா இருந்தால் அந்த ஒழுங்கு அழகு. இப்ப கணவன் மனைவி குழந்தை அன்பு, அதுக்கு பிறகு அன்பு, அன்புக்கு பிறகும் அதிகாரங்கள் இருக்கிறது, அது என்ன என்று சொல்லுகிறேன். அப்போ குழந்தையை பற்றி சொல்ல தொடங்குகிறார். முதல் சொல்லுகிறார், குழந்தையை போல ஒரு பேற்றை நீ உலகத்திலே பெற முடியாது. நீ எல்லாம் பெற்றாலும் குழந்தை பேறு என்பது உனக்கு கிடைக்கிற ஒரு பெரிய வரம் என்பதை முதல் குரலில் சொன்னார். பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேரல்ல பிற. அறிவினை அறியக்கூடிய அந்த வித்தோடு பிள்ளைகளை நீ பெற்றெடுத்தால் அதைவிட ஒரு பெரிய பேறு உனக்கு வாழ்க்கையிலே கிடைக்கப் போவதில்லை என்று முதல் குரல் சொன்னார். அதற்கு பிறகு ரெண்டு குரல்கள், நேற்று சொன்னதனுடைய தொகுப்பு சொல்லுகிறேன். இரண்டு குரல்கள், குழந்தைகளை பெற்றால் கிடைக்கக்கூடிய மறுமை பயன். எழுபிறப்பும் தீயவை திண்டா பழிபுறங்கா பண்புடை மக்கட்பரின். மற்ற குரல் என்ன? மூன்றாவது குரல்,
தம்பொருள் என்பர்
தம்பொருள் என்பர் தம்மக்கள் அவர் பொருள் தத்தம் வினையான் வரும். இது மறுமைக்கு, இந்த குழந்தை பேறினாலே மறுமைக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் பற்றி சொன்னார். அதற்கு பிறகு மூன்று குரல் நேற்று படித்தோம், இம்மை பயன், அதாவது குழந்தை பேற்றினாலே கிடைக்கக்கூடிய இம்மை பயன். இந்த உலகத்திலே என்ன சந்தோஷம்! மறுமைக்கு கிடைக்கிற பெருமை எல்லாம் சொல்லி முடித்து, அவன் நம் உடம்பாலே அவனை தீண்டுவது இன்பம், காதாலே கேட்பது இன்பம் என்று அந்த வரிசையை சொன்னார். அப்போ இப்ப இம்மை பயன் முடிந்தது, மறுமை பயன் முடிந்தது. இனி அடுத்த குரலுக்குள்ளே நுழைய போகிறோம். அந்த குரலை படிப்போம்.
குரல் 67. தந்தை மகர் காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். உரை: தந்தை மகர்க்கு ஆற்றும் நன்றி. தந்தை புதல்வனுக்கு செய்யும் நன்மையாவது அவையத்து முந்தி இருப்ப செயல். கற்றார் அவையின் கண் அவரினும் மிக்கு இருக்குமாறு கல்வி உடையன் ஆக்குதல். உரை குறிப்பு: பொருளுடையன் ஆக்குதல் முதலாயின துன்பம் பயத்தலின் நன்மையாகா என்பது கருத்து. இதனால் தந்தை கடன் கூறப்பட்டது.
இம்மை பயன் சொல்லியாயிற்று, மறுமை பயன் சொல்லியாயிற்று. இனி தந்தையினுடைய கடன் என்ன என்று ஒரு குரலாலே சொல்லுகிறார். பிள்ளையை பெற்றால் போதுமா? எல்லா ஜீவராசிகளும் தான் பிள்ளை பெறுகின்றன. மனிதன் பிள்ளைகளை பெறுவதற்கும் மற்ற ஜீவராசிகள் பிள்ளைகளை பெறுவதற்கும் என்ன வித்தியாசம் என்றால், அந்த கடமைகளை சொல்வதற்காக இந்த குரலை வைக்கிறார். தந்தை என்ன செய்ய வேண்டும்? தந்தை மகற்கு ஆற்றும் உதவி, நன்றி, அவையத்து முந்தியிருப்ப செயல். இங்கே நன்றி என்ற சொல்லுக்கு நன்மை என்று பரிமளகர் உரை எழுதுகிறார். அதை கவனித்துக் கொள்ள வேண்டும். பெற்ற பிள்ளைக்கு தந்தை என்ன நன்மை செய்ய முடியும்? தயவு செய்து நான் எல்லாருக்கும், இங்கே தந்தையர்கள் இருக்கிறீர்கள், தந்தையர்கள் ஆகப் போகிறவர்கள் இருக்கிறீர்கள், தந்தையாளாகி ஓய்ந்தவர்கள் இருப்பீர்கள், ஒரு பலனை எதுவாவது ஒரு பொருளில் இருந்து ஒரு மரம் நட்டு அதிலிருந்து ஒரு இளநி புடுங்க வேண்டுமானால் அந்த மரத்துக்கு நீங்கள் சில காரியங்கள் செய்ய வேண்டும். ஒரு நாம் சில நன்மைகளை செய்யாமல் நன்மைகளை எதிர்பார்க்க கூடாது. ஆகவே நாம் செய்கிற நன்மை என்பது அவசியமானது, எனக்கு அது கடன். ஆகவே ஒரு தந்தை பிள்ளையை பெற்று விட்டதோடு அவனுடைய கடமை முடிவதில்லை. இதுப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த கூடிய சங்கப்புலவர்கள் எல்லாம் இதை சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். ஒரு தாய் சொல்லுகிறாள், இன்று புறந்தருதல் எந்தலை கடனே, பிள்ளையை பெறுவதும் வளர்ப்பதும் தான் என்னுடைய வேலை, அம்மா சொல்லிவிட்டார். இப்ப இது அந்த காலத்துல இப்படி கோடு கீறி வாழ்ந்தபடியா எல்லாரும் நிம்மதியா இருந்தார்கள். இப்ப எல்லாரும் எல்லாத்துக்கும் பொறுப்பெடுத்து ஒருத்தரும் ஒன்றுக்கும் பொறுப்பில்லை, அப்படி ஒரு உலகத்துக்கு வந்து விட்டோம். அம்மா தெளிவா அப்பாவுக்கு சொல்லிட்டாள், இன்று புறந்தருதல், புறந்தருதல் என்றால் பாதுகாப்பது, பிள்ளையை பெறுவதும் பாதுகாப்பதும் தான் என் வேலை. சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, அந்த பிள்ளையை சமுதாயத்திலே ஒரு பெரியவனாக்க வேண்டியது அப்பாவினுடைய வேலை. ஒரு காலத்திலே இதை சொல்ல போய் நான் பல இடங்களிலே சண்டை பிடிக்க வேண்டி வந்து விட்டது. பிள்ளைகளுடைய அறிவு பொறுப்பு தந்தையிடம்தான் இருக்க வேண்டும். இது என்னுடைய அபிப்பிராயம். இது தர்க்கிப்பதற்கு இடமில்லை என்றபடியால் விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு போறேன். ஏனென்றால் தந்தைதான் உணர்வு சாராமல் பிள்ளைகளை கல்வியிலே நெறிப்படுத்துவான். இன்றைக்கு பெரும்பான்மையான எங்க ஊரிலே பெரும்பான்மை தாய்மார்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள், கல்வி பொறுப்பை. அதிலே பல குழப்பங்கள் உண்டாகி இருக்கின்றன. தாய்மார்கள் எடுத்தாலே அவர்கள் உணர்வு சார்ந்தவர்கள். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், இப்போ அவர்கள் மனதிலே இயல்பான ஒரு போட்டி உணர்ச்சி வந்து விடுகிறார். இப்போ ஒரு பிள்ளை, ஒரு வகுப்பிலே ஒரு பிள்ளை, இந்த என்னுடைய பிள்ளை படிக்கிறான், நான் ஒரு தாய் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு தாயினுடைய பிள்ளை அந்த வகுப்பிலே படித்து அவன் நன்றா பாட்டு பாடுகிறான் என்றால் உடனே இந்த தாய் என்ன நினைக்கிறாள், என் பிள்ளையும் பாட வேண்டும். இன்னொரு பிள்ளை கராட்டி வகுப்புக்கு போறானா, என் பிள்ளையும் கராட்டி வகுப்புக்கு போக வேண்டும். இன்னொரு பிள்ளை ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறானா, என் பிள்ளையும் ஸ்போர்ட்ஸ்ல இருக்க வேண்டும். இதெல்லாம் சொல்லி செய்வித்தால் கூட அப்படி செய்ய முடியாது. ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்கும். அந்த ஆற்றலை வளர்ப்பதற்கு வளர்க்கிறது தான் பெற்றோர்களுடைய பொறுப்பு. தாய்மார்கள் என்ன நினைக்கிறார்கள், இப்போ ஒரு பிள்ளை கிரிக்கெட் விளையாடினால் அதனால மதிப்பு அதிகம் என்றால் அது என் பிள்ளைக்கும் பெற வேண்டும், அப்படி நினைக்கவே கூடாது. உன் பிள்ளைக்கு என்ன ஆற்றல் வருமோ அதை கொடு. எல்லா ஆற்றலும் வர்றதென்றால் சகலகலா வல்லவன் படம் எடுத்தால்தான் சரி வரும். அந்த தனித்தனி தகுதியை மட்டும் கொடுக்க வேண்டும், அந்த ஒரு போட்டி உணர்ச்சி. அதுபோல பிள்ளைகளை தோல்வியை சந்திக்க தாய்மார்கள் பழக்குகிறார்கள் இல்லை. இதெல்லாம் சும்மா என்னுடைய உபரி சிந்தனைகள். பிள்ளை ஒரு பரீட்சையிலேயோ ஒரு போட்டியிலேயோ போய் தோற்றுவிட்டால் அம்மா முதல் அழத் தொடங்குகிறாள், தாய் அழத் தொடங்குகிறாள். இந்த பிள்ளையை போட்டி போய் என் பிள்ளைக்கு தோத்து போச்சு என்று தாய்க்கு அழுக வந்து விடுகிறது. பிள்ளை தன்ற பாட்டில் அழுகிறான், தோல்வியை எதிர்கொள்ப. எனக்கு தெரிந்த தந்தையர்கள் பொறுப்பு இருந்த காலத்திலே அப்பா அழுது நான் பார்த்ததில்லை. அவர் எப்பவும் அப்படித்தான் என்று சொன்னால் அந்த கம்பீரம் முதலியவை பெற்றோர்கள் தந்தையாலே தான் பிள்ளைக்கு போய் சேர வேண்டும். அதனால்தான் அன்றைக்கு வகுத்து கொண்டார்கள், சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொள்ளற்கு கடனே, அப்படி அரசனுக்கு கடன், எல்லா கடனும் சொன்னார்கள். அதனாலதான் பின்னுக்கு அறநூல் சொன்னவர்கள் கூட தாயோடு உண்டி போயிற்று, அம்மா போனதோட சாப்பாடு போச்சு. தாய் சாப்பாடு கொடுப்பது போல ஒரு பிள்ளைக்கு வேற எவரும் சாப்பாடு கொடுக்க முடியாது. அது எவ்வளவுதான் அன்பான மனைவியா இருந்தாலும் அதுதான் நிலை. தாயோடு உண்டி போயிற்று, தந்தையோடு தந்தையோடு கல்வி போயிற்று, தாயோடு அறுசுவை உண்டி போயிற்று. அப்பா போனா படிப்பு போயிடும், பிள்ளையினுடைய கட்டுப்பாடு குறைந்துவிடும். தந்தை தான் கட்டுப்பாடு, அவன் கட்டுப்படுத்தி கொடுத்தால்தான் அது கல்வி. ஆகவே தந்தைக்கு சில கடன்கள் இருக்கிறது, அதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. அதை நினைவூட்டுகிறார். என்ன கடன் தந்தைக்கு, தந்தை செய்ய வேண்டிய கடன் என்ன என்பதை இந்த குறளிலே சொல்லுகிறார். திருப்பி ஒரு தரம் அதை கவனியுங்கள்.
தந்தை மகர் காற்றும் நன்றி, அவையத்து முந்து இருப்ப செயல். தந்தை மகர்க்கு ஆற்றும் நன்றி. தந்தை புதல்வனுக்கு செய்யும் நன்மையாவது அவையத்து முந்தி இருப்ப செயல். கற்றார் அவையின் கண் அவரினும் மிக்கு இருக்குமாறு கல்வியுடைய நாக்குதல்.
இதெல்லாம் பரிமளலகர் செய்கிற விளக்கம். முந்தி இருப்ப செயல் என்றால் முன் வரிசையில் இருக்க வைப்பது என்பது அர்த்தம் அல்ல. சில பேர் ஒருத்தர் சொன்னால், எங்கள் அப்பா என் கடமையை செய்து விட்டார், ஏனென்றால் நான் தியேட்டரில் கேலரியில் இருந்து தான் படம் பார்க்குறேன், எங்கள் அப்பா என்னை முந்தி இருப்ப செய்தார். அதுவல்ல, முந்தி இருப்ப செயல்ன்றதுக்கு என்ன உரை எழுதுகிறார் பாருங்கள். கற்றார் அவையில் படிங்க,
கற்றார் அவையின் கண் அவரினும் மிக்கு இருக்குமாறு கல்வி
இருத்தல். மற்றவர்கள் எல்லாம் படிப்புல இவ்வளவு, இவன் தான் ரொம்ப படித்தவன் என்று இருக்கிறது தான் முந்தி இருப்ப செயல். ஆகவே ஒரு சபையிலே பிள்ளை சான்றோனாகவும் கல்வியாளனாகவும் இருக்க வேண்டும். இருக்க செய்வது தந்தை மகனுக்கு. சொத்து சேர்த்து வைப்பதோ பொருள் சேர்த்து வைப்பதோ அந்த கடமை அல்ல. இதை அழுத்தி சொல்லுகிறார், தந்தையினுடைய கடனாக அழுத்தி சொல்லுகிறார். பரிமளலகர் சொல்றதை படிப்போம்.
கற்றார் அவையின் கண் அவரினும் மிக்கு இருக்குமாறு கல்வியுடைய நாக்குதல். உரை குறிப்பு: பொருளுடைய நாக்குதல் முதலாயின துன்பம் பயத்தலின் நன்மை ஆகா என்பது கருத்து. இதனால் தந்தை
அப்பா பணம் சேர்த்து வைத்தா கூடாதா என்று கேட்டால், சேர்த்து வைக்கலாம், ஒன்றும் தப்பில்லை, சேர்த்து வைக்கவும் வேண்டும். ஆனால் அதுல எல்லாம் என்ன இருக்கு என்று கேட்டால், பொருள் சேர்ப்பது கடினம், பாதுகாப்பது அதைவிட கடினம், இழந்தால் அதைவிட கடினம். ஆகவே மூன்றும் கஷ்டமான விஷயம். சேர்க்கிற பொழுது கஷ்டப்பட வேண்டும், பாதுகாக்கிற பொழுது கஷ்டப்பட வேண்டும், இழந்தால் கஷ்டப்பட வேண்டும். கல்வி சேர்க்கிறதுலே சந்தோஷம், பாதுகாப்பதிலே சந்தோஷம், கொடுப்பதிலே சந்தோஷம், மூன்றும் மகிழ்ச்சி. ஆகவேதான் செல்வத்தை விட கல்வியை பிள்ளைக்கு தந்தை கொடுப்பது முக்கியம் என்கிறார். அப்படிங்க
பொருளுடைய நாக்குதல் முதலாயின துன்பம் பயத்தலின் நன்மை ஆகா என்பது கருத்து. இதனான் தந்தை கடன் கூறப்பட்டது.
தந்தை கடன் கூறப்பட்டது. அப்போ இப்ப அடுத்த மர்மைப்பயன் இம்மைப்பயன் கூறி அடுத்தது தந்தை கடன் கூறிவிட்டார். அப்போ ஒரு குரல்ல அந்த விஷயம் முடிகிறது. அடுத்த குரலுக்கு போவோம்.